இங்கே பரதனை தாய் வீட்டுக்கு அனுப்பி விடுகின்றான். இங்க கேட்கின்றான், ஏதாவது நீங்க அன்னைக்கு ரெண்டு வரம் கொடுத்தீங்கல்ல, வரத்து இன்னைக்கு தர்றீங்களா? ஓ, தாராளமாக கேளு, இல்லைன்னு நான் சொன்னாதான். அந்த வரத்தின்படி என்ன? ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், தன் மகனுக்கு இதை பட்டம் சூட்ட வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த ரெண்டு வரம் முடிந்து விடுகிறது. அப்போ அவன் யார் மேல் அன்பு கொண்டிருந்தானோ, ராமன் மேல், அதை இவனால் நிறைவேற்ற முடியவில்லை. நமக்குள் நல்ல குணங்கள் உண்டு, நல்ல குணத்தை நாம் இன்று செயல்படுத்த முடிகின்றதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் என்று அந்த சிந்தனைக்குண்டான நிலைகளை இங்கு கொடுக்கின்றான். நாம் எல்லாம் நல்லதை செய்கிறோம். நாம் பிறருடைய தீமையின் உணர்வுகள் நமக்குள் வரப்படும் போது அந்த வேதனை என்ற அணுக்கள் அதிகமாகிவிட்டால் நாம் சிந்தனை இந்த நல்ல குணங்களை நம்மால் இயக்க முடிகின்றதா என்று இங்கே சிந்திக்கும்படி செய்கின்றான். ராமாயணத்தில் அவ்வளவு மூலக்கூறுகள் உண்டு. வரம் கொடுக்கின்றான். அப்போது என்ன செய்கின்றான்? தான் எதையெல்லாம் சொல்றானோ நல்லது வளர்க்க வேண்டும் என்னும் போதும் இந்த ராமனுக்கு பட்டம் சூட்ட முடியவில்லையே என்று இயங்கும் போதும், எத்தனை பேர் நல்லதை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணும் போதும் அந்த வேதனையை உருவாக்கினானோ, கொலை செய்தானோ, அவங்களை துடிக்க துடிக்க செய்தானோ, அதன் உணர்வும் ரசித்தானே இவன், வெற்றி பெற்றவருக்கு ரசித்தான். அதற்கு உன்னை கைமாறி என்ன வேண்டும் என்று தான் கேட்டான் என்றால், இதன் வளர்ச்சி இவன் உடலுக்குள் அதுதான் வளர்கின்றது. தனக்குள் இருக்கும் நல்ல குணங்களை காக்க முடிகின்றவன் புறநிலை கொண்டு உருவம் அமைத்து அருள் செயல் எப்படி என்று உணர்த்துவதற்குத்தான் ராமாயண பாத்திரங்களை அமைத்தான். இப்படி அப்போது இதனால் இவன் இதை எண்ணிய உடனே நல்லது செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்படுகின்றான். நல்லவனை எண்ணும் போது முடியலே என்று வேதனைப்படும் போது அனுச்சி இந்த வேதனைத்தான் இவன் உடலுக்குள் கவருகின்றது அதிகமாக. ஆக எத்தனை பேரை இங்கு துன்புறுத்தி ரசித்தாலும் அந்த உணர்வு அலைகள் இங்கே உண்டு, அது இயங்கப்படும் போது எல்லாமே இவன் உடலுக்குள் வந்துடும். நான் கொடுத்த வரம் என்ற நிலையை கொண்டு அதன் எதன் எண்ணங்கள் என்னாலும் அந்த உணர்வுக்கே சக்தி அதிகமாக போகின்றது. இவனால் என்ன செய்ய முடிகின்றது? அதே வேதனை உணர்ச்சியில் எட்டி மடிந்து விடுகின்றான். ஆகவே மடிந்த பின் இவனுடைய நல்ல எண்ணங்கள் கொண்ட மனைவிமாரில் அன்னை செய்றாங்க, அதோடு போயிடும். இவன் உடலுடன் நல்ல குணங்கள் அந்த வேதனை கலந்த பின் அதுவும் மடிந்து விடுகின்றது என்பதனை இங்கே தெளிவாக்குகின்றான். ராமாயணத்தை நல்லா படிச்சு பாருங்க, கொஞ்சம் உங்கள்கிட்ட பதிவு செய்திடுறேன். அந்த ஞானிகள் எவ்வாறு நம்மளுக்கு வாழ வழிவகுத்துக் கொடுத்தார். மறைமுகமாக நாம் நுகரும் உணர்வுக்கு நம் உடலுக்குள் மகா பாரத போராகும். அதே உணர்வுகள் என்போது கண் எதையாவது சிந்திக்க வேண்டும், வேதனையின் உணர்வைத்தான் நாம் நுகர்ந்து கொடுத்து அந்த வேதனையவே தான் நமக்குள் வளர்க்க செய்யும். ராமன் எண்ணுகின்றான் நல்ல வேதனைப்படை செய்கின்றாளே என்று இந்த உணர்வின் தன்மை எண்ணும் போது நல்லதை மறக்கின்றது. வேதனை என்ற உணர்வு அர்ஜுனன் அந்த வலிமையான விஷம் இங்க வலிமை அடைகின்றது. அப்ப இவன் என்ன செய்கின்றது? இவன் நல்லதெல்லாம் இழந்த பின் விஷத்தின் ஆக்கிரமிப்பு வந்து விடுகின்றான், இவன் மடிந்து விடுகின்றான். அப்ப அங்கிருந்து பரதன் வருகின்றான். இந்த மாதிரி அப்பா வரந்தான் கிடந்துட்டான் சொல்லல, நீ சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பரதன் இங்க வந்தவுடன் என்ன நடக்கின்றது? தன் சாம்ராஜ்யத்துக்கு இந்த சோகமே குடிகொண்டுள்ளது. இந்த சாம்ராஜ்யத்துக்கு வந்து சோகமே குடிகொள்ளுது. என்ன ஏது என்று யாரிடம் கேட்க முடியவில்லை, சொல்வார் இல்லை என்ற இந்த உணர்வு அறிந்த பெண் தன் தாயிடமே வருகின்றான். என்ன நடந்தது? ராமனை காணும், சக்கரவர்த்தியும் காணும், இந்த நிலைகள் என்ன என்று கேட்கின்ற. ஒன்றுமல்லப்பா, அன்று உங்க அப்பாவை போரில் ஜெயிச்சு கொடுக்க பல வகையிலும் நான் உதவி செய்து அதற்காக உங்க அப்பா தான் சொன்னார் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று. அதைத்தான் நான் அந்த பட்டம் சூட்டும் போது என் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும், மூத்தவன் இருந்தால் பட்டம் சூட்ட முடியாது, அவனால் அவனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்ன. அவ கேட்டா கேட்க சொன்னால் கேட்டேன், கேட்ட உடனே மழிந்து விட்ட தாங்காது, நான் என்ன செய்யட்டும். அப்போதான் நமக்கெல்லாம் புரியும்படி தெள்ள தெளிவாக கொடுக்கின்றன. உன் தாயும் அங்கே அதைத்தான் செய்தது. என்னால இங்க என்ன செய்யறான் கூனிய அங்கே செய்த என் பிள்ளைய பாதுகாக்கணும் அவனுடைய பரம்பரை உணர்ச்சிகள் இதோட சேர்ந்து வந்தது. ஏனென்றால் அந்த தாயும் மற்ற அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆட்சி புரிய இதே உணர்ச்சியில் தான் தூண்டுனது, அதே சக்தியின் வழியில் தான் இங்க வருகின்றது என்ற நிலை தெளிவா போடுகிறது. அதனால இங்க கூனி வந்து உனக்கு சொல்லுது அந்த உணர்ச்சிகள் இதை விளைந்து உன் மகனுக்கு பட்டம் சூட்டு என்ற நிலை வந்தது என்ற நிலை இங்க தெளிவாக்குவது தான் இந்த ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக்கு. இப்ப இங்க என்ன நடக்கின்றது? அப்போது இதை சொன்ன உடனே பரதனுக்கு படும் கோபம். உன் தாய் இதைதான் அங்கே செய்தான், அன்றே இங்கே இருக்கணும் என் தந்தை கொண்டிருந்தான் ஏன் இந்த எங்க குடும்பத்திற்கு இந்த நிலை வந்திருக்கு என்ற இந்த சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற உணர்ச்சிகள் இங்க தோணும்போது அந்த ஆசையை அன்றே கொண்டிருந்தான் இந்த குடும்பத்திற்கு இத்தனை நிலை வந்திருக்கு என்ற நிலை கிடையாது. இது பொது விதி. உதாரணமா தன் பையனை சந்தோஷமா வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம், ஆனால் அந்த சந்தோஷமா இருக்கும்போது பையன் கொஞ்சம் திசை மாறி போயிடுறான். போனோடனே நான் இப்படி எல்லாம் வளர்த்தனே இப்படி பண்றானேன்னு அந்த பையனை பற்றி வேதனைப்படுறேன். அவனுக்கு புத்தி கூறுவதற்கு முன்னாடி உன்னை நான் இப்படி வளர்த்தனே என்னை இப்படி பண்றியானா அப்படிங்கிற இந்த உணர்வின் தன்மை இங்க வளர்க்கப்படும் போது அவன் செயலாக்கங்களை நாம் கண்கொண்டு கூர்ந்து கவனிக்கும் போது அந்த உணர்வின் தன்மை உயிரிலே பற்று கண்ணுடைய சேர்ந்த காந்தப்பலன் கவர்ந்து உயிரிலே மோதை செய்கின்றது. கருளி ருக்மணியும் நம் உடல்ல பதிவாக்கி விடுகின்றன. அப்ப நமக்குள் சென்ற பின் அவன் செயல் தீமை என்று உணரும் போது அது வலிமை அர்ஜுனன். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் தாக்கப்பட்டவுடன் அந்த குருவைத்து நகுலன் சகாதேவன் உள்ளுக பூந்துடுறான். நம்ம நல்ல குணத்துக்குள்ள என்ன செய்யுது இது போய் ஊடுறோம்னு பீமன் அது வலிமையாக போகுது. அப்போ அவங்க நல்லதை செய்ய முடியுதா? இவ்வளவு தெளிவாக கொடுக்குறாங்க. எதன் உணர்வு முன்னணியோ அதுவும் அர்ஜுனாக அதைத்தான் அறிஞ்சிருக்கோம். இதைத்தான் நமக்குள்ள அது பீமனாகி வந்தது எல்லாவற்றையும் தாக்கும் நிலை வந்தது. அப்ப அந்த உணர்ச்சியின் தன்மை நாம் குழந்தை மேல பாசம்தான், ஆனால் பாசத்தால் வேதனை என்ற உணர்வை அப்போதே நாம் அடக்கி பழகுதல் வேண்டும்.